அழைய மணியின் ஓசையை கேட்போம், அயலில் அம்மை கூப்பிட கேட்போம். அழைய மணியின் ஓசையை கேட்போம், அயலே நம்மை கூப்பிட கேட்போம். அவியின் அருளாய் அறவழி நடப்போம், அவரின் வார்த்தையை வாழ்வினில் ஏற்போம். அன்பினில் இணைப்போம், அருளில் நிலைப்போம், ஆனந்தமாய் வாழ்வோம் நாம். அன்பினில் இணைவோம், அருளில் நிலைப்போம், ஆனந்தமாய் வாழ்வோம். அற்புத அன்பனில் அடித்தொலவே, அவரின் பாதம் அணித்திரல்வோம். இத்தனைகம் வாழ்வுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சிறப்பான ஒரு காலம் இந்த நவம்பர் மாதம். நம் எல்லோருமே அடையப்போகிற ஒரு நிறைவை நோக்கிய ஒரு பயணத்தினுடைய சிந்தனையின் காலம். இறப்பு என்பது பலருக்கு பயமாக அல்லது இறப்பு வேண்டாம் என்கிற ஒரு மனநிலையோடு வாழ்கிற ஒரு உலகத்திலே, இந்த இறப்பு என்பது தவிர்க்க முடியாத உண்மை. அது கடவுள் கொடுக்கிற மறுவாழ்வுக்கான ஒரு திட்டம் என்பதை அறிந்து கொள்ளவும், அப்படி கடந்து சென்றிருக்கிற பிள்ளைகளை இந்த மாதத்தில் நினைவு கூர்ந்து ஜெபிக்கவும் இந்த மாதமானது நம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய பாதத்திலே நம்மையும் ஒப்பு கொடுத்து, நம்மோடு வாழ்ந்து ஆண்டவரிடத்திலே சென்றிருக்கிறவர்களையும் இந்த திருப்பலி வழியாக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவந்தாமை வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தெய்வமாக இருக்கிறவர், ஆகவே அவரே நமக்குரிய பலத்தை தந்து நம்மை வழிநடத்துவார். இந்த நாளினுடைய ஆசீர்வாதம் நமக்குள் பெருக இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். பாவங்கள் குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக.
ஆமென்.
இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆயரான புனித சார்லஸுக்கு நீர் நிறைவாக அளித்த மனநிலையை உம்மக்களுக்கும் அளித்து காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திரு அவை இடைவிடாமல் புதுப்பிக்க பெற்று கிறிஸ்துவின் சாயலை தாங்கி அவரை உலகுக்கு எடுத்து காட்ட தகுதி பெறுவதாக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கின்றோம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறைத்திரு வசனங்கள் 17 மற்றும் அதிகாரம் 4 இறை சொற்றர்கள் 1 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்போதும் கண்ணீரோடு சொல்கிறேன், அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மனுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கின்றோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்கு உரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை பாடல் திருப்பாடல் 122. பல்லவி, அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம்.
அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம்.
அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம்.
அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம்.
ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். இதோ நாங்கள் அடி எடுத்து வைத்து உன் வாய்களில் நிற்கின்றோம்.
அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு
அங்கே செல்கின்றன. இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன கட்டளைக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன.
அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மானவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1-8 முடியும். இயேசு தம் சீடருக்கு கூறியது, செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உமை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது. இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின்பால் நீங்கள் எல்லோரும் ஈர்க்கப்பட்ட பிள்ளைகளாய் பயணித்து கொண்டிருக்கிறீங்க. நிறைய பேர் நம்மளுடைய வார்த்தைகளை கேட்டு அவங்க பதில் கொடுக்குறாங்க, நம்மளுடைய வார்த்தை சிந்திக்கிறாங்க, சில சந்தேகங்களை அவங்க கேட்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்க்கிற பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகள் அநேகம் பேர் பெருகி இருப்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். இதிலேயே இன்னொரு விதமான மக்கள் இருக்கிறாங்க, பைபிளை படித்தோன்னே ஒரு விதண்டவாதம் பேசுகிற, அதாவது யாரையாவது இந்த வார்த்தையை வச்சு நம்ம என்ன செய்யணும், அடிக்கணும், வார்த்தையை சொல்லி அவங்கள நம்ம என்ன செய்யணும், மட்டப்படுத்தணும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு அழிவை விதைக்கிற ஒரு அடையாளமாக சிலர் தெரிவதையும் நம்ம பார்க்குறோம். அவங்க பார்த்திங்கன்னா இன்னமும் அவங்களுக்கு தான் உலகம் அழிவது தெரியப்படுத்தப்பட்டது போல் ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, அது தந்தையை தவிர வேறு யாருக்கும் தெரியாதுன்னு. ஆனால் இவங்க கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஏதோ அழிவு வந்துவிட்டது என்று சொல்லி போதிக்கிற அல்லது மக்களை குழப்புகிற ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். அதனால் ஒரு நம்ம நல்ல இறை வார்த்தையை தியானிக்கிற போது ஒரு நல்ல மனநிலையோடு தியானிக்க நமக்கு ஒரு ஆற்றல் வேணும், ஒரு நல்ல உள்ளம் வேணும். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு காரியத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எது சரியானதோ அதை நம்ம உணர்ந்து தியானிப்பது. இன்றைக்கி பல பேர் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய வாழ்வியல் மாற்றங்களை எங்களோடு வெளிப்படுத்துகிறாங்க. வாழ்வியல் மாற்றங்கள் நிறைய பேருடைய அந்த மாற்றத்தினுடைய அடையாளத்தை அவங்க ஏதோ ஒரு பண்பு நலனில் வெளிப்படுத்தி கடவுளுக்கு தங்கள் வார்த்தையின்படியாக வாழ்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறாங்க. கனடாவிலே ஒரு சகோதரி என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி கொண்டிருந்தார்கள், இருக்கிறார்கள், அவங்க தொடர்பில் தான் இருக்கிறாங்க. நல்ல ஒரு நபராக அவங்க கடவுளுடைய காரியத்தில் அக்கறையோடு நல்ல உறவை வளர்க்கிற ஒரு மனநிலையோடு அவங்க பேசுகிற போது நான் ஒரு கஷ்டத்தை குறித்து பேசினேன். இங்கே ஒரு இடத்துல ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, அதை குறித்து நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது, இந்த மாதிரி சூழல் அப்படின்னு நான் பணமாக உதவியாக கேட்கல, நான் வந்து இப்போ ஒரு செய்தியாக அவர்களிடத்தில் சொன்னேன். உடனே எதிர்பாராத விதமாக அவர்கள் என்ன செய்தாங்க, உடனே இல்லை நான் உடனே ஏதாவது செய்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு முதியோர் இல்லத்திற்கு ஒரு உதவியை அவர்கள் செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை, இதெல்லாம் வார்த்தையை வடிவமாக்குகிற ஒரு மனநிலை, வார்த்தையை வாழ்வாக்க முயற்சிக்கிற ஒரு மனநிலை. அதாவது வார்த்தையை கேட்டுட்டு நம்ம போகிறதில்லை, நான் என்ன செய்ய முடியும் எங்கேயாவது. அப்போ நாம் அதுக்கான முகாந்தாரத்தை கொடுக்கலைனாலும், நம்ம அப்படி வாயை திறந்து எனக்கு கொடுங்கன்னு கேட்கலைனாலும், அவங்க எங்கே எப்படி செய்வது என்பதை அவங்க தேடிக்கொண்டே இருப்பதை நம்ம பார்க்குறோம். இது நம்மளுடைய மக்கள் மத்தியிலே மட்டுமல்ல, மற்ற நம்பிக்கையாளர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் இப்படி ஒரு நன்மைகள் செய்கிற அடையாளங்களாக மாறி இருப்பதை நான் பார்க்குறோம் சமூகத்தில், சொசைட்டியில் நான் நிறைய பார்க்குறேன். நிறைய பேர் சாப்பாடு எடுத்துக்கொண்டு ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த முதியவர்கள், இந்த வறியவர்கள், இன்னும் மனநிலை குழம்பியவர்கள், மனநிலை குழம்பியவர்கள் அவங்களுக்கெல்லாம் போய் இவங்க என்ன செய்கிறாங்க, உணவு அளிக்கிறாங்க. நான் ஜிஹெச் எங்களுடைய திருச்சியில் எங்களுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுக்கு முன்னாடி போய் நின்று பார்த்தோம்னாக்க ஒரு குழுவினர் வந்து ஹாட் வாட்டர் கொடுக்குறாங்க, சுடுதண்ணி கொடுக்குறாங்க, ஏன்னா அந்த மக்களுக்கு அங்கே சுடுதண்ணி கிடைக்காது. ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, உணவு அளிக்கிறாங்க ஒரு வண்டியில் வச்சுட்டு. இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆனால் ஏதோ ஒரு தளத்திலிருந்து ஏதோ ஒரு நிலையிலே உதவி செய்ய வேண்டும். அவங்களுக்கு வார்த்தை வழங்கப்பட்டதா என்பது தெரியாது, ஆனால் இந்த கடவுளுடைய எண்ணமானது அந்த அவர்களுடைய இதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தையாக அவங்களுக்கு இப்படி போய் சேரலைன்னாலும் கடவுள் நினைப்பதை அவங்க உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறாங்க, அதை அவங்க வடிவமாக்குறாங்க. ஆகவே இந்த அருமையான வேளையில் நாமும் சரியானதை தேர்ந்து தெளிந்து செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளம் முதல் வாசகத்தில் பார்த்தீங்கன்னாக்க அதில் ஒரு அருமையான வார்த்தை வருகிறது, என்னை போல வாழுங்கள், நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். ஏற்கனவே நான் இதை சொல்லியிருக்கிறேன், பவுலடியார் இந்த பிலிப்பியர்கள் எழுதப்பட்ட திருமுகம் 3:17 இந்த வார்த்தைகளை வைக்கிறார், உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். இப்போ பவுலடியாரே சொல்கிறாரு, நாங்கள் காட்டிய வழியில் யாரெல்லாம் வாழ்ந்து சென்றிருக்கிறாங்களோ அவங்களை என்ன செய்யுங்க, நீங்கள் முன்மாதிரிகளாக இவற்றை பின்பற்றுங்க. இன்றைக்கி நம்மளுடைய தாய் திருவை பவுலடியாரை விட உயர்ந்த ஒரு அடையாளம் வந்து தாய் திருச்சபை, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்களை தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், புனிதர்கள் என்று நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி கூட சார்ல்ஸ் பொரோமியோ அப்படிங்கிற ஒரு புனிதரை நம்ம நினைவு கூர்ந்து அவரை மகிமைப்படுத்துகிறோம். அவரை இன்றைக்கி நம்ம வந்து கடவுளுடைய மாட்சிக்கு முன்னாடி அவரை வைத்து நன்றி செலுத்துகிறோம். ஏன் அப்படின்னா அவர் தெய்வம் அல்ல, அவர் அந்த தெய்வத்தை அறிந்து என்ன செய்தார், தன் வாழ்க்கையை வந்து அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதனால தான் அவருக்கு அந்த புனிதர் என்கிற ஒரு நிலையை உயர்த்தி இருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பார்த்தா தான் தெரியும் அவர் எப்படியெல்லாம் அவர் வந்து கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படின்னு. இன்றைக்கி நாமும் எப்படி வாழணுங்கிறத யாரெல்லாம் காட்டி சென்றிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் புனிதர்கள் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறோம். இந்த மாதம் வந்து இறந்தவர்களுடைய நினைவு கூறுகிற மாதம். இப்போ இறந்தவர்கள் எல்லாருமே நரகத்துக்கு போகிறதில்லை, இறந்தவர்கள் அநேகம் பேர் என்ன செய்கிறாங்க, ஆண்டவருடைய அந்த பரிசுத்தமான இடத்திற்கு சென்றிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே புனிதர்கள் தான். திருச்சபை அங்கீகரிக்கலை அப்படின்றதுனால அவங்க புனிதர்கள் என்று சொல்லாமல் இருக்க முடியாது. அவங்க யாரெல்லாம் வந்து திருச்சபை வந்து வெளிப்படையாக தெரிந்ததோ அவங்கள நம்ம அடையாளப்படுத்தி ஒரு அட்டவணை வச்சுருக்கிறோம். இவங்க தான் புனிதர்கள், மற்றவங்கள்லாம் புனிதர்கள் அல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. கடவுளுடைய அந்த தளத்தில் யாரெல்லாம் கடந்து சென்றிருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே புனிதர்கள் தான். இன்றைக்கி அவர்களையெல்லாம் நினைவு கூறுவது, நம் கண்களுக்கு முன்பாக வைத்து போற்றுவது, அவர்கள் வழியாக கடவுளுக்கு நன்றி செலுத்துவது, இதுதான் இந்த நவம்பர் மாதத்தினுடைய சிறப்பு. அதனால் இறந்தவர்களுக்காக ஜெபிப்பது என்பது அதிலே ஒரு விஷயம். ஸோ ஒருவேளை அவர்கள் நம்முடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனால அவங்க என்ன துன்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அவர்கள் அந்த உத்தரிக்கிற ஸ்தலம் அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து உத்தரித்து கொண்டு இருக்கிறாங்க, மோட்சத்துக்கு இன்னும் போக முடியல அப்படின்னா அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற பொழுது அவங்களுடைய தண்டனைகளை எல்லாம் கடவுள் என்ன செய்கிறார், இரக்கத்தில் நிறைவடைய செய்வார். இன்றைக்கி அந்த அபிஷேகமான காரியத்துக்குள்ளே தான் நம்ம கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம் இந்த மாதத்தில். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையில் ஒரு முக்கியமான வார்த்தை முதல் வாசகத்தில் வருவதை நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். பார்த்தீங்களா, இப்போ கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர், இப்படி முன்மாதிரியாய் வாழ்ந்தவங்களாம் யார், கிறிஸ்துவின் சிலுவைக்கு நண்பர்களாய் அவங்க இருந்தவங்க, கிறிஸ்துவின் சிலுவைக்கு சார்பாய் செயல்பட்டவங்க. அதனால தான் இன்றைக்கி கிறிஸ்துவின் சிலுவைக்கு சார்பாய் செயல்படுறவங்க எப்படி இருப்பாங்கன்னு அடுத்த பகுதி சொல்கிறது, அவர்களுக்கு விண்ணகமே தாய் நாடு, அங்கிருந்து தான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருந்த பிள்ளைகள். இப்போ நீங்களும் நானும் இந்த சிலுவையினுடைய அடையாளத்தை முன்வைத்து தான் பயணிக்கணும். இதுதான் நாமளும் ஒரு நாள் அந்த புனித நிலைக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வழியாக இருக்க முடியும். அதனால தான் நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. ஆண்டவருடைய பாருங்கள், சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா அவர்கள் கண்ணீரோடு சொல்கிறேன், அழிவே அவர்கள் முடிவு. எவ்வளோ அழுத்தமான வார்த்தையை சொல்ல, கண்ணீரோடு நான் இதை சொல்கிறேன், அவர்களுடைய அழிவு தான் அவர்களுடைய முடிவு, வயிறு தான் அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை, அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. இன்றைக்கி நம்மளுடைய எண்ணங்களை நீங்கள் பார்க்கணும். கோயிலுக்கு வரோம், நிறைய நம்ம ஜெபிக்கிறோம், பேசுகிறோம், அதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா வெளிப்படுவது என்னன்னாக்க மண்ணுலகை சார்ந்த எண்ணங்கள். வயிறை குறித்த, அதாவது உடம்பை குறித்த ஒரு வேதனை, இது சிலுவைக்கு எதிரான சிந்தனை என்று பவுலடியார் அழகாக சொல்கிறார். அப்போ உங்களுடைய என்னுடைய சிந்தனையை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். முதல் நற்செய்தியில் கூட ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், இந்த நற்செய்தி ஏற்கனவே நம்ம விளக்கமாய் பேசியிருக்கிறோம். எப்படி ஒரு உலகத்தை சார்ந்தவன், உலகத்தை ஒளியின் மக்களாக இல்லை இந்த ஆள், இன்றைக்கி சொல்லப்படுகிற இந்த நற்செய்தியில் வருகிற நபர் வந்து இவ்வுலகின் மனுஷன் அப்படின் தான் அவர் வந்து அடையாளப்படுத்தப்படுறார். இவ்வுலகின் மனிதன் எப்படி பாருங்கள் உண்மதியோடு செயல்படுகிறார். ஏற்கனவே நாங்கள் விளக்கி இருக்கிறோம், சுருக்கமாக சொல்கிறேன் கேட்காதவங்களுக்கு. இந்த மனுஷன் வந்து தலைவரால் வெளியில் விரட்டப்பட போகிறான். இங்கிட்டு கடன் கொடு வாங்கிய மக்கள் ரெண்டுக்கு நடுவில் அவன் நிற்கிறான். இப்போ எப்படி அந்த சூழலை அவன் ஆதாயமாக்கி, இதில் விஷயம் என்னென்னா அவன் மனிதர்களை ஆதாயமாக்குகிற பார்வையை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இதைத்தான் வந்து நற்செய்தி நமக்கு பார்க்க சொல்லுகிறது. அவன் வந்து அவங்க மேலே இறக்கப்பட்டு கழித்து விட்டுட்டான், அதெல்லாம் செயல். ஆனால் எதற்காக அதை செய்தானேன்னா அவங்க வீட்டுக்குள்ளே போனால் அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ அந்த நபர்களை தன் பக்கமாய் சேர்த்து கொள்ள, மனிதர்களை தன்னுடைய பக்கத்திலே இணைத்து கொள்ள, அதிகப்படுத்தி கொள்ள, நண்பர்களை அதிகமாக்கி கொள்ளத்தான் அவன் இதை செய்கிறான். அப்போ அவன் இடையில் செய்த அந்த காரியம் என்னென்னா, இந்த முதலாளிகிட்டேருந்து வாங்குகிற அந்த ஜாம்பான பொருட்களை இவன் என்ன செய்யற, அதிகப்படியான லாபத்தை வச்சு தான் இங்கிட்ட விற்கிறான். அப்போ அவன் விற்கக்கூடிய லாபம் இவனுக்கு, முதலாளிக்கு போக வேண்டிய காசு போயிடும், முதலாளி வந்து அவருக்குரியதை பெற்றுக்கொள்வார். இங்கே ஜாமானை வாங்குறவன் வாங்கிப்பான். அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற தரகர் கூலின்னு சொல்லுவாங்க, அந்த கமிஷன் அது இவருக்கு. இப்போ இவர் கழிக்கிற போது எதை கழிக்கிறார் அப்படின்னா அவருடைய கமிஷனை தான் கழிக்கிறார். இது ஒரு விளக்கம். இதுதான் ஒரு சில பேர் வந்து இதுதான் நாங்கள் வாசித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல மொழி பல விளக்கங்கள் நமக்கு விவிலியத்தில் பல ஆய்வாளர்கள் கொடுக்குறாங்க, விவிலிய ஆய்வாளர்கள். இதில் ஒரு விளக்கம் எனக்கு பிடித்தமானதாக இருந்தது, எனக்கு அர்த்தமுள்ளதாகப்பட்டதை தான் நான் சொல்கிறேன். அப்போது இந்த 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 பகுதி போகிற அந்த போக்கை பார்க்கிற பொழுது அவன் தனக்குரியதை இழந்தான். எப்படி இதை நான் உறுதியாக சொல்கிறேன் பாருங்கள். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதாக தலைவர் அவரை பாராட்டுறார். தன் பணத்தை எடுத்து கொடுத்துருக்குறான்னா தலைவன் பாராட்டுவானா? ஒரு வாரம் கழிச்சு அனுப்புகிறத உடனே அனுப்பியிருப்பான். ஆனால் இவன் பாராட்டுறான். அப்படின்னா இவன் அவனுடைய தலைவனுடைய பணத்தை இழக்கல, தன்னுடைய லாபத்தை அவன் இழக்கிறான். எதற்காக இழக்கிறான்? தன் இந்த மனிதர்களை ஆதாயமாக்கி கொள்வதற்காக. அப்படின்னா இந்த உலகத்தின் மனுஷங்க இப்படி ஒரு தன்னுடைய வாழ்வியல் அந்த தளத்துக்காக எதையோ ஒன்று இழக்கிறாங்க, சிலுவையே ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்படிங்கிற போது ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் எப்படி சிலுவையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எதையை இழந்து, சிலுவை என்பதை இழப்பினுடைய அடையாளம். அதுதான் இன்றைக்கி நம்ம பல இடத்துல நம்ம பார்க்குறோம். 1 Corinthians 1:18 சொல்லுது, சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமை, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. இன்றைக்கி இந்த சிலுவை பற்றிய செய்தி நம்முடைய உள்ளத்தில் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கணுங்க. இப்போ நற்கருணைன்னு பார்க்குறோமே, நற்கருணைன்ற ஒரு அடையாளத்தை வைக்கிறோம். இந்த நற்கருணைன்னா என்ன? மாண்பியர் கீதம் பாடுவோம் இல்லைங்களா, நம்ம நற்கருணை ஆராதனை வைக்கிற போது அந்த மாண்பியருக்கு முன்னாடி அந்த ஜபம் சொல்லுவோம் பாருங்களேன். குருவானவர் வந்து ஒரு ஜபம் சொல்வார். அந்த ஜபத்தில் நம்ம அந்த வரிகளை பார்க்குறோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். அப்போ நற்கருணை அடையாளம் எதை உணர்த்துகிறதுனா சிலுவையினுடைய அந்த நினைவை தான் நமக்கு கொடுக்குது. பாடுகளின் நினைவை இதில் விட்டு சென்றிருக்கிறீர், இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. அப்போ நற்கருணையை பார்க்கும்போது ஏதோ மேஜிக்கல் அப்பம் அது, அதுக்கு முன்னாடி நின்று நம்ம ஜெபிக்கும் போது எல்லாம் நடந்துடும். கண்டிப்பாக நடக்கும். ஆண்டவர் நற்கருணைக்கு முன்னாடி கொடுப்பார், ஆனால் அவர் உண்மையை நமக்கு சொல்லி கொடுப்பார். முதல்ல நீ என்ன செய்தினா உனக்கு இதெல்லாம் நடக்கும். அப்போ சிலுவையை தூக்கி கொண்டு போ, அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கி இப்போ நீ எல்லாருமே ஒரு ஆசை, இன்றைக்கி நம்ம கல்லறையில் புதைக்கப்பட்டிருக்கிறவங்க எல்லாருமே மோட்சத்துக்கு போயிட்டாங்களா அப்படின்னா இல்லை. யாரெல்லாம் இந்த இயேசுவினுடைய மனநிலையோடு வாழ்ந்தாங்களோ அவங்க தான் வெற்றி அடைஞ்சாங்க. இப்போ நம்ம யோசிக்கணும். இப்போது மாற்கு நற்செய்தி 8:34 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மக்கள் கூட்டத்தை பார்த்து சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து, தன்னலத்தை விட்டுடு. நம்ம ஜபத்தில் எல்லாம் தன்னலம் மட்டும்தான் இருக்குது, எனக்கு எனக்கு எனக்குன்னு இருக்குன்னா அங்கேயே நீங்கள் டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ தன்னலம் துறந்து, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு வரீங்க, கை வைத்து நீங்கள் யார் யாருக்கோ ஜெபிக்கிறீங்க, அப்போது யூ ஆர் ப்ராப்பர். நீங்கள் வீட்டு கோயிலுக்குள்ளே வந்து எனக்கு இது கிடைக்கல, என் பிள்ளைக்கு இது கிடைக்கல, என் புருஷனுக்கு இது, கண்டிப்பாக ஜெபிக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்போவுமே நம்ம ஜெபம் நம்மை குறித்தும், நம்ம நிலம் வாங்குகிறேன், இடம் வாங்குகிறேன், வீடு விற்கிறேன், அது வாங்குகிறேன், இது வாங்குகிறேன். பாருங்கள், நம்ம அந்த மண்ணுலகை சார்ந்த எண்ணங்கள், அதுதான் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு நாளும் தம் சிலுவையை தூக்கி கொண்டு பின்பற்றட்டும். எபிரேயர் 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், கிறிஸ்துவின் கிறிஸ்துவை பற்றிய படிப்பினையை தொடக்க நிலையிலேயே நின்று விடாமல் நாம் முதிர்ச்சி நிலை அடைய வேண்டும். இதுதான், இந்த முதிர்ச்சி நிலை அடைகிறவங்க தான் விண்ணகத்துக்குள்ளே போக முடியும். பாருங்களேன், இன்றைக்கி ஒரு வாழை மரம் தாறு போடுதுங்க, அது காய் வந்து வெளியில் வந்த உடனேயுமே நம்ம உடனே போய் வெட்டுறது இல்லைங்க, அது ஒரு முதிர்ச்சி நிலையை அடையணும். அதை அந்த வியாபாரி என்ன செய்வாங்க, அதை பிடிச்சி பார்ப்பாங்க, அந்த காய் வந்து தன்னுடைய பருவத்துக்கு வந்துருச்சா அப்படின்னு பார்ப்பாங்க. நெல் மணி ஒரு விவசாயி பார்ப்பார், அது வெளியில் வந்து கதிர் விட்ட உடனே உடனே அறுத்துட மாட்டாங்க, அது முதிர்ச்சி நிலைக்கு வரணும். இப்படி எல்லாமே ஒரு நிறைவுக்கு வரும்போது தான் அது தன் நிலையை எட்டுகிறது. அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறார், முதிர்ச்சி நிலையை நீங்கள் அடைய வேண்டும், சாவுக்கு அழைத்து சொல்லும் செயல்களிலிருந்து மனமாற்றம், கடவுள் மீது நம்பிக்கை, முழுக்கு கை அமர்த்தல் பற்றிய படிப்பினை அப்படின்னு நிறைய சொல்கிறாரு. இதிலெல்லாம் நீங்கள் அடித்தளம், இதெல்லாம் அடித்தளம் போட்டிருக்குது, அதில் நில். 3வது இறைவசனம், கடவுள் திருவுளம் கொள்வாராயின் இம்முதிர்ச்சி நிலை படிப்பினையை இனி தொடர்வோம். மேலே போங்க, அடுத்ததை படித்து கொள்ளுங்க. ஏனெனில் ஒரு முறை ஒளியை பெற்று விண்ணக கொடையை சுவைத்தவர்கள் தூயாவியை பெற்றவர்கள் ஆவார். ஒரு முறை நீ ஆண்டவரை சுவைச்சிட்டினா நீ தூயாவியை பெற்றுட்டேன்னு அர்த்தம். கடவுளின் நல்ல வார்த்தையையும் வரவிருக்கும் உலகின் வல்லமையும் சுவைத்த இவர்கள் நெறி பிறழ்ந்து விடின். நான் நல்லவன், நான் ஆல்ரெடி நான் வந்து ஆவியானவரை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நெறி பிறழ்ந்து போனீங்கன்னாக்க, இவர்களை மனம் மாற்றி மீண்டும் புத்துணர்வு பெற செய்வது அரிது. அதாவது பாவியை கூட மனம் மாற்றிடலாம், நல்லவன் ஒருத்தன் தீயவனாக மாறிட்டானா அவனை மனம் மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏனெனில் இவர்கள் இறைமகனை தாங்களே சிலுவையில் அறைந்து வெளிப்படையாக இழிவுபடுத்துகிறவர்கள் ஆவர். இதுங்களா, அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறார் பிள்ளைகளை. அப்போ இந்த சிறப்பான நவம்பர் மாதத்தில் இறந்தவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய நாம் நம்மை குறித்து சிந்திக்கணும். நாம் இறந்தால் எங்கே போவோம்? பெரிய பணக்காரன் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஏழை லாசர் நாற்றம் எடுத்து வெளியில் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த மனுஷனும் இறந்தான், அவன் ஆபிரகாமின் மடியிலே போய் எடுத்து செல்லப்பட்டான், கிடத்தப்பட்டான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறார். அப்போ அடக்கம் செய்யப்படுவதற்கும் ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் நிறைய அடையாளங்கள், வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த அருமையான வேளையில் நாம் சிந்திச்சு பார்க்கணும், இந்த சிலுவையே வேண்டாம் அப்படின்னு ஓடுறவங்க யார் அப்படின்னா, அவங்க தான் மந்திரம் தந்திரம், இங்கிட்டு கயிறு, இங்கிட்டு தாயத்து, இங்கிட்டு வந்து மெழுகுதிரி, இப்படி எதையாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, இதுதான் விடுதலை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் எரேமியா 8:1 சொல்லுகிறது, 1:2, யூதாவின் அரசர், தலைவர், குருக்கள், இறைவாக்கினர், எருசலேமில் குடியிருப்போர் ஆகியோரின் எலும்புகளை அவர்கள் கல்லறைகளிலிருந்து தோண்டி எடுப்பர் என்கிறார் ஆண்டவர். அவற்றை கதிரவன், நிலா, விண்மீன்கள் ஆகியவற்று முன் பரப்புவார்கள். இவற்றுக்குத்தாமே அவர்கள் அன்பு காட்டி பணிவிடை புரிந்தார்கள். இவற்றின் பின்தானே அலைந்து திரிந்தார்கள். இவற்றிடம்தானே குறி கேட்டார்கள். இவற்றைத்தானே வழிபட்டார்கள். அவ்வெலும்புகளை யாரும் மீண்டும் ஒன்று சேர்த்து புதைக்க மாட்டார்கள். அவை தரையில் சாணம் போல கிடக்கும். அன்புக்குரிய பிள்ளைகளே, இப்படி நம்ம பொருள்கள் மீதும், நான் கடவுள் படைத்த அடையாளங்கள் மீதும் நம்பிக்கை வைப்பதை விட படைத்தவரை நோக்கி நம்முடைய நம்பிக்கை எடுத்து செல்வது, அவர் காட்டுகிற உன்னதமான அடையாளத்தை பற்றி கொள்வது, சிலுவை ஆண்டவர் கொடுக்கிற அடையாளம், இதை பற்றி கொண்டு நீங்கள் நன்மையானவற்றுக்கு துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, நன்மையானவற்றை நோக்கி கடந்து செல்லுங்க, இது நன்மையானது, இது ஒரு பாவப்பட்ட காரியம், இது கடவுள் நம்ம கண்ணில் காட்டுறாரு, நான் உடனே ஏதாவது செய்யணும் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய முயற்சியை செய்கிற பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய சிலுவை, ஒரு பெரிய பாரம், ஒரு பெரிய வலி, ஒரு வேதனை, இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் கடந்து செல்கிற பொழுது கடவுளுக்கு சான்று பகிர்கிறீங்க. இந்த அருமையான நாளில் சிந்தித்து பாருங்கள், கடவுளுடைய கரத்தில் உங்களை வைங்க. ஆண்டவர் தாமே உங்களுக்கு நிறைவான ஆசிரை கொடுக்க இந்த திருப்பலி உங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் உங்களை கைவிட்டு விட மாட்டார், அவர் பக்க பலமாயிருந்து யாரெல்லாம் தன்னுடைய சிலுவைக்கு சான்று பகர நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் உதவியாக இருந்து ஆவியை பொழிந்து அவர்களை பலப்படுத்தி அவருடைய அபிஷேகத்துக்குள்ளே அழைத்து செல்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு அது தெரியலையேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தை விட்டு உன் உயிர் பிரிந்து இந்த உடலை விட்டு உயிர் பிரிகிற பொழுது அந்த மாட்சியை நீங்கள் காண்பீங்க. அப்பொழுது தான் உங்களுக்கு அனைத்தும் புரியும். அதுவரைக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நீ துன்பத்தோடு ஓடி என்னிடத்தில் வா, உன்னை நான் என்னுடைய அன்புக்குள்ளே ஏற்றுக்கொள்வேன் என்ற அந்த ஆண்டவருடைய வார்த்தை உண்மையானது. அவர் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர் என்று எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு அவர்தான் சொந்தக்காரர். ஆகவே அவரை நம்பிய பிள்ளைகள், நீங்கள் உங்கள் ஓட்டத்தை உலகத்தை பார்த்து இதோ அவர்களெல்லாம் இப்படி வாழ்கிறாங்க, நான் ஏதோ ஏமாளியாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைந்து விடாதபடி, நான் வாழுகிற இந்த இடுக்கமான வாயில் வழியே செல்லுகிற இந்த வாழ்க்கை முறை கடவுளுடைய பார்வையிலே ஒரு விலையேற பெற்ற அபிஷேகமாக எனக்கு மீண்டுமாய் கிடைக்கப் போகிறது என்கிற நம்பிக்கையிலே உறுதியடைந்து நீங்கள் பயணித்து பாருங்கள். ஆண்டவர் தாமே உங்களுடைய அந்த எண்ணத்தை நிறைவு செய்வார், பயணத்தை நிறைவு செய்வார். தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இந்த அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆமென்.
பூத்து கொழுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும் ஓங்கி உயர்ந்த